உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில கால்நடைகளை தாக்கக்கூடிய மடிவீக்க நோயையும் அதை கட்டுப்படுத்தும் முறைகளையும் பற்றிய பல்வேறு விவரங்களை நமக்கு எடுத்துக்கூற இருக்கின்றார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கால்நடை பராமரிப்பு துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் டி செந்தில் அவர்கள். கேட்போமா?
கறவை மாடுகள் எண்ணிக்கையிலும் பால் உற்பத்தியிலும் உலக அளவில் நாம் முதலிடம் வகிப்பது பெருமை. இருப்பினும் இந்தியாவில் கால்நடைகளுக்கு உண்டாகும் மடிவீக்க நோயால் ஆண்டிற்கு சுமார் 8,000 கோடி வருவாய் இழப்பு உண்டாகிறது என ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. மடிவீக்க நோய்களில் நோய்க்குறியுற்ற மடிவீக்க நோயை காட்டிலும் நோய்க்குறியில்லாத மடிவீக்க நோயே பெருமளவில் காணப்படுகிறது. மடிநோயின் தாக்கம் அதிக பால் உற்பத்தி செய்யும் கலப்பின பசுக்களிலும் நாட்டின மாடுகளிலும் பெருமளவு காணப்படுகிறது. இதனால் கால்நடைகளின் பால் உற்பத்தி திறன் பெருமளவு குறைந்து காணப்படுகிறது. கறவை மாடுகளில் பால் மடிவீக்க நோய் வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகளை பற்றி காண்போம். கறவை மாட்டில் மடிப்பகுதி பாதிக்கப்படுவதால் ஏற்படும் பொருளாதார இழப்புகள், அதன் பால் உற்பத்தி திறன் சுமார் 25% குறைந்துவிட வாய்ப்புள்ளது. ஒரு கறவை காலத்தின் மொத்த பால் உற்பத்தியில் 20% இழப்பு ஏற்படும் என கண்டறியப்பட்டுள்ளது. பாலின் திடப்பொருள்கள் இழப்பு சுமார் 25% ஏற்படுவதால் அதன் தரம் குறைந்து பால் பொருட்களின் உற்பத்தி பாதிக்கப்படுகிறது. பண்ணையில் மடிவீக்க நோய்க்கான மருத்துவ சிகிச்சை செலவு அதிகரிக்கிறது. பொதுவாக மடிவீக்க நோய் என்பது பால் உற்பத்தி செய்யும் பால் சுரப்பிகள் அலர்ஜிக்கு உள்ளாவதால் உண்டாகிறது. இந்நோய் நுண்ணுயிரி, நச்சுயிரி, பூஞ்சை, ஒவ்வாமை வேதிப்பொருள்களால் பால் சுரப்பிகள் பாதிக்கப்படுவதால் உண்டாகிறது. மடியின் ஒரு பகுதியோ அல்லது மடியின் அனைத்து மடிப்பகுதியும் தாக்குதலுக்கு உள்ளாகும். இந்நோயை பண்ணையை விட்டு முழுமையாக வெளியேற்றுவது கடினம். ஆனால் நல்ல பராமரிப்பு முறையை மேற்கொள்வதன் மூலம் நோயின் தாக்கம் வராமல் தடுக்க முடியும். பொதுவாக இந்நோயை ஸ்டெப்டோகாக்கஸ் என்ற நுண்ணுயிரி உண்டு பண்ணுகிறது. மடிவீக்க நோயின் வகைகள்: முதல் வகை, இரண்டாம் வகை, மூன்றாம் வகை என்று 3 விதமான மடிவீக்க நோய்கள் இருப்பது தெரிகிறது. இதில் முதல் வகை ஸ்டெப்டோகாக்கஸ் போன்ற நுண்ணுயிரிகள் மடியினுள் இருந்து நோய்க்குறி உற்ற மடிவீக்க நோயை உண்டாக்குகிறது. இரண்டாம் வகை, சுகாதாரமற்ற முறையில் வளர்க்கப்படும் பசுக்களில் கன்று ஈன்றவுடன் தீவிர மடிவீக்க நோய் உண்டாகும். இது ஸ்டெப்டோகாக்கஸ், ஸ்டஃபைலோகாக்கஸ், ஈகோலை, கோர்னிபாக்டீரியம் என்னும் நுண்ணுயிரிகளால் உண்டாகிறது. மூன்றாம் வகை, கறவை வற்றிய பசுக்களில் இது காணப்படுகிறது. இது வற்று காலத்தின் தொடக்கத்திலேயே ஸ்டெப்டோகாக்கஸ் போன்ற நுண்ணுயிரிகள் ஊடுருவதால் உண்டாகிறது. சில சமயங்களில் இவை மடியினுள் தங்கியிருந்து அடுத்த கறவையின் தொடக்கத்திலேயே நோயை உண்டாக்கும். மடிவீக்க நோய்க்கான காரணங்களும் மற்றும் பரவும் முறைகளும்: அதிக வயது, அதாவது கறவை மாடுகளில் வயதானவை. அதிக பால் உற்பத்தி திறன் உள்ளவை, அதாவது அயல்நாட்டு மற்றும் கலப்பின பசுக்கள். முதல் மற்றும் கடைசி கறவையின் மூலமும் மடிவீக்க நோய் அதிகமாக உண்டாகுது. மடிநோயில் பால் மடியில் தேங்கும் போதும் முழுமையற்ற கறவையின் மூலமும் மடிநோய் உண்டாகிறது. கலப்பு தீவனத்தில் அதிக அளவு புரதச்சத்து சேர்க்கும் போதும் வெயில் காலங்களில் அதிக பாதிப்பும் மடிநோய் உண்டாக காரணமாக அமைகிறது. மடி மற்றும் காம்புகளில் புண் உண்டாகும் போதும் சுகாதாரமற்ற சுற்றுப்புற சூழல்களாலும் ஒரு காம்பின் வழியாக மற்றொரு காம்பிற்கும் மடிநோய் பரவுகிறது. கன்று ஈன்ற பின் அறையினுள் நச்சுக்கொடி தேங்குவதாலும் சில நுண்ணுயிரிகள் பாலில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் சாதாரணமாக இருப்பதாலும் மடிநோய் உண்டாகலாம். பால் கறக்கும் போது கறவையாளரின் கையிலிருந்தும் அல்லது கறவை எந்திரத்திலிருந்தும் நுண்ணுயிரிகள் பரவும். பால் கறந்தவுடன் பசு தரையில் படுக்கும் போது காம்பின் துவாரம் வழியாக தரையில் இருக்கும் நுண்ணுயிரிகள் பரவும். மருத்துவரின் ஆலோசனையின்றி சுகாதாரமற்ற முறையினில் மடியினுள் மருந்து செலுத்தும் போதும் இந்நோய் பரவ அதிகமான காரணங்கள் உண்டு. அடுத்ததாக நாம் கவனிப்பது நோயினை தவிர்க்கும் முறைகள். மடிநோய் வந்த பிறகு மடிநோயை தவிர்க்கும் முறைகள்: 1, பால் கறக்கும் இடம். பால் கறக்கும் இடம் எவ்வாறு நாம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பது பற்றி சில முக்கியமான குறிப்புகள். 1, பால் கறக்கும் இடம் மற்றும் சுற்றுச்சூழல் சுகாதாரமாக இருக்க வேண்டும். 2. மாட்டு கொட்டகையினுள் ஈக்கள் மற்றும் பூச்சிகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். 3. மாட்டு கொட்டையின் தரையை நல்ல வடிகால் வசதியுடன் அமைத்தல் வேண்டும். மேலும் தரையை சிமெண்ட் கான்கிரீட் மூலம் அமைக்க வேண்டும் அல்லது படுக்கை பொருட்களை தினமும் மாற்றி அமைக்க வேண்டும். 4. பால் கறப்பதற்கு முன்பு சாணம் குப்பை போன்றவற்றை அகற்றிவிட்டு தரையை நன்கு கழுவி சுத்தம் செய்ய வேண்டும். வாரம் ஒருமுறை கிருமி நாசினியை கொட்டையினுள் தெளித்தல் வேண்டும். இவையெல்லாம் பால் கறக்கும் இடம் எவ்வாறு மடிநோயை உண்டாக்கும் முறைகள். அடுத்ததாக பால் கறக்கும் பாத்திரங்கள் மற்றும் உபகரணங்களால் இந்நோய் எவ்வாறு பரவுகிறது என்பது பற்றிய கருத்து. 1. பால் கறக்க உபயோகிக்கும் கறவ எந்திரங்களை சுத்தமான நீரால் கழுவிய பின் அயோடின் கலந்த கரைசல் கொண்டு நன்கு கழுவ வேண்டும். இல்லையெனில் எந்திரங்களில் உள்ள கிருமிகள் மடியினுள் நுழைந்து மடிவீக்க நோயை ஏற்படுத்தும். 2. ஒரு மாட்டினை கறந்து முடித்து அடுத்த மாட்டிற்கு கறவ எந்திரத்தினை உபயோகிக்கும் முன்பு நன்கு சுத்தம் செய்ய வேண்டும். 3. தரம் சோதிக்கப்பட்ட பின்னோக்கு கசிவு இல்லாத எந்திரங்களை பயன்படுத்த வேண்டும். 3. பால் கறவையாளர்கள் கையால் பால் கறக்கும் போது கறப்பவர்களின் கையிலிருந்து ஸ்டெப்டோகாக்கஸ், ஸ்டஃபைலோகாக்கஸ் ஈகோலை போன்ற கிருமிகள் காம்பின் துவாரம் வழியாக மடியினுள் சென்று நோயை ஏற்படுத்திவிடும். எனவே கையை சோப்பு கரைசல் அல்லது கிருமிநாசினி திரவத்தில் நன்கு கழுவ வேண்டும் அல்லது நோய்வாய்ப்பட்டவர்கள் பால் கறக்கக்கூடாது. 3. பால் கறக்கும் போது இருமல் தும்மல் போன்ற செய்கைகளை செய்யக்கூடாது, இவற்றால் காற்றின் வழியாக கிருமிகள் பரவ வாய்ப்பு உள்ளது. 4. முழு கை கறவையால் பால் கறக்க வேண்டும். கையில் நகங்கள் இருந்தால் இவை மடிக்காம்பில் பற்று மடிநோய் ஏற்பட வாய்ப்பு ஏதுவாகும். அடுத்ததாக 4. மடிக்காம்பு சுத்தம் செய்தல். பாலினை கறப்பதற்கு முன்பு மடிக்காம்பினை எவ்வாறு சுத்தம் செய்தல் வேண்டும்? பசுவின் மடியை பால் கறப்பதற்கு முன் சுத்தமான நீரால் கழுவி பின் கிருமி நாசினி அதாவது பொட்டாசியம் பர்மாங்கனேட் அயோடோபோர் 1% குளோரோஹெக்சிடின் 0.5% முதல் 1% பாலிவினைல் பைரோலிடின் என்ற கலவையினில் கொண்ட கரைசலை கொண்டு கழுவி பின் நல்ல காகித துண்டு கொண்டு மடியை நன்றாக துடைக்க வேண்டும். பால் கறந்த பின் அனைத்து மடிக்காம்புகளையும் குளோரோஹெக்சிடின் கரைசலில் சிறிது நேரம் அல்லது ஹைப்போகுளோரைட் கரைசல் அல்லது அயோடோபோர் கரைசலில் சிறிது நேரமும் முழுக வைக்க வேண்டும். பால் கறந்தவுடன் பசுவை உடனே மண் தரையில் படுக்க வைத்துவிடக் கூடாது. காம்பின் மீது புண் வெடிப்பு காயங்கள் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு ஏற்படின் கிருமி நாசினி கொண்டு கழுவி பின் எதிரியிரி மருந்து கலவையை அதன் மேல் பூச வேண்டும். நோய் கிருமி தாக்கிய பசுக்களுக்கு சிகிச்சை, அதாவது மடிநோய் உண்டாகிய பின் அந்த பசுக்களை நாம் எவ்வாறு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது பற்றிய கருத்து. 1. ஆய்வக பரிசோதனைகளை கொண்டு பாலை குறித்த கால இடைவெளியில் அல்லது தொடக்க காலத்திலேயே கண்டறிய வேண்டும். 2. கால்நடை மருத்துவரின் உதவியோடு பசுக்களுக்கு எதிரியிரி மருந்து சிகிச்சை அளிக்க வேண்டும், அதற்கான பதிவேட்டினை பராமரிக்க வேண்டும். 3. அடிக்கடி மடிவீக்க நோய் உண்டாகும் பசுக்களை பண்ணையிலிருந்து நீக்கிவிட வேண்டும். அடுத்ததாக நாம் கறவை வற்றிய பசுக்களின் பராமரிப்பு. கறவை வற்றிய பசுக்களின் மூலம் மடிவீக்க நோய் அதிகமாக உண்டாவது கண்டறியப்பட்டுள்ளது. அந்நோயினை எவ்வாறு தடுக்கலாம் என்பது பற்றிய ஒரு கருத்து. கறவை வற்றும் கால தொடக்கத்தில் மடியின் மீது உண்டாகும் அலர்ச்சியால் சுரப்பிகள் உடைந்து சுரந்த பால் அப்படியே நின்று விடுகிறது. இதில் நுண்ணுயிரிகள் மிக வேகமாக வளர்ந்து நோயை உண்டு பண்ணுகிறது. எனவே இக்காலத்தில் பசுவிற்கு எதிருயிரி சிகிச்சை அளிப்பதன் மூலம் 30% நோய் உண்டாவதை தவிர்க்க இயலும். 1. மடிநோயினால் பாதிக்கப்பட்ட பசுக்களை கண்டறிந்து கால தாமதமின்றி சிகிச்சை அளிக்க வேண்டும். 2. நீண்ட காலமாக சரியாகாமல் உள்ள மாடுகளை விற்று விடுவது நன்று. 3. முதலில் ஆரோக்கியமான மாடுகளில் கறந்த பின்பு நோயுற்ற மாடுகளிலிருந்து பாலினை கறக்க வேண்டும். 4. நோயுற்ற மாடுகளின் மடியிலிருந்து பாலினை முற்றிலும் கறந்து கீழே விட வேண்டும். கீழே விடும்போது 5% பீனால் சேர்த்து கலந்து விடுவது நன்று. இதனால் நுண்ணுயிரி கிருமிகள் பரவுவது தவிர்க்க இயலும். 4. கறக்கும் போது முதல் சொட்டு பாலினை தரையில் கறந்து விடக் கூடாது. தனியாக ஒரு பாத்திரத்தில் கறந்து அதோடு கிருமி நாசினியை கலக்க வேண்டும். அடுத்ததாக நுண்ணுயிரிகள் பாதிக்கப்பட்ட மேய்ச்சல் நிலங்களுக்கு பசுக்களை மேய்ச்சலுக்கு அனுப்பக்கூடாது. பண்ணையினுள்ளும் மேய்ச்சல் நிலங்களிலும் பூச்சி இனங்களை கட்டுப்படுத்த வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் கறவை வற்றிய பசுக்களின் நன்ற பராமரிப்பை மேற்படுத்துவதன் மூலம் நாம் மடிநோய் வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக மடிவீக்க நோய் பற்றிய ஒரு விழிப்புணர்வு. அரசு நிறுவனங்கள், பால் கூட்டுறவு சங்கங்கள், பால் சேகரிக்கும் நிலையங்களில் மடிவீக்க நோய் பற்றிய விழிப்புணர்வை பண்ணையாளர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அவை கால்நடைகளின் சுகாதாரமான பராமரிப்பு, ஆரோக்கியமான தீவனம் அளித்தல், சுகாதாரமான சுற்றுச்சூழல் அளித்தல். அடுத்தது பால் கறக்கும் முறைகள், கறவை எந்திரம் உபயோகிக்கும் முறை, கறவை பாத்திரங்கள், உபகரணங்களை சுத்தமாக கழுவும் முறைகள். பின்பு மடிவீக்க நோயினால் ஏற்படும் பொருளாதார இழப்பு, போதிய கிருமி நாசினி, எதிரொயிரி மருந்து கையிருப்பு மற்றும் உபயோகிக்கும் முறை பற்றிய தெளிவாக விளக்கம் அளிக்க வேண்டும். குறித்த காலங்களில் மாதம் ஒரு முறை பாலை பரிசோதிப்பதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் வேண்டும். மடிவீக்க நோய் தடுப்பு முறைகள் பற்றிய கையேடுகள் பிரதிகளை மக்களுக்கு அளித்தல் வேண்டும். தொடர்ச்சியாக சிறு சிறு பராமரிப்பு முறைகளை மேற்கொள்வதன் மூலம் மடிவீக்க நோயை கட்டுப்படுத்தி அதனால் உண்டாகும் பொருளாதார இழப்பை தடுக்க முடியும். இதுவரை கறவை மாடுகளில் மடிவீக்க நோயும் அதன் தடுப்பு முறைகளும் பற்றிய விரிவான விளக்கத்தை கேட்டறிந்தோம். மேலும் கால்நடைகள் வளர்ப்பு மற்றும் மேலாண்மை பற்றிய விவரங்களுக்கு நேரடியாகவோ அல்லது தொலைபேசியின் வாயிலாகவோ தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: கால்நடை பராமரிப்பு பிரிவு, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயமுத்தூர். தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 0422-6611-212. மீண்டும் ஒரு முறை: 0422-6611-212.
நேர்களே, இதுவரை கால்நடைகளை தாக்கும் மடிவீக்க நோயும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் பற்றிய பல்வேறு விவரங்களை எடுத்து கூறியவர் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கால்நடை பராமரிப்பு துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் டி செந்தில் அவர்கள்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தான்.